الحمد لله رب العالمين وأفضل الصلاة والتسليم على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்குமுரிய சகோதரர்களே, ஃபர்தான தொழுகைகளில் அமர்ந்து கொண்டு தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து கொண்டு செல்கிற ஒரு நிலையை ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடவே மஸ்ஜிதுகளுடைய அமைப்புகளும் மாறிக்கொண்டு வருகிற ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நாளுக்கு நாள் எமது சமூகத்தில் நோயாளிகளும் இயலாதவர்களும் கூடிக்கொண்டு வருகிறார்களா, அல்லது மார்க்கத்தில் அடிப்படையான தொழுகையை பற்றிய அடிப்படையான சட்டங்களை பற்றி ஒரு தெளிவின்மை அதிகரித்துக் கொண்டு வருகிறதா என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஜுமா பிரசங்கத்தில் இது சம்பந்தமான ஒரு சுருக்கமான தெளிவை முன்வைக்குமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழுகைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து தொழுகிறோமோ அதே போல முக்கியமான ஒன்றுதான் நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, இன்ன ரஜுல லயுஸல்லி சித்தீன சனா வலம் துக்பல் லஹு ஸலா. ஒரு மனிதன் 60 வருஷங்கள் பக்குவமாக தொழுது கொண்டிருப்பான், அவனுக்கு தெரியாது அவன் தொழுத தொழுகைகளில் ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது. காரணம், அவனுடைய தொழுகையுடைய அந்த ருக்குவும் சுஜூதும் அவர் நின்றதும் அவர் ஓதியதும் அது சரியாக இருந்திருக்க மாட்டாது. சையதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரஜுல லயஷீபு ஃபில் இஸ்லாம் வலம் தக்முல் லஹு ஸலா. ஒரு மனிதன் இஸ்லாத்திலேயே பிறந்து வாழ்ந்து இஸ்லாத்திலேயே நரைக்கிறான், வயோதிபத்தை அடைகிறான், ஆனால் வாழ்க்கையில் தொழுத ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது. காரணம், அவர் தெளிவில்லாமல் தன்னுடைய தொழுகைகளில் குறைபாடுகள் செய்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவே இருக்கிற கொஞ்ச நேரத்தில் சுருக்கமான ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். ஃபர்தான தொழுகைகள், பொதுவாக ஃபர்தான தொழுகைகளில் நின்று கொண்டு தொழுவது அல்லது அமர்ந்து கொண்டு தொழுவது என்பது தொழுகையாளியுடைய விருப்பத்தை பொறுத்ததல்ல. தொழுகையுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் மார்க்கத்திலே சட்டங்கள் இருக்கின்றன. சுன்னத்தான தொழுகைகளுக்கு தனியான சட்டம், ஃபர்தான தொழுகைகளுக்கு தனியான சட்டம் என்று மார்க்கம் சட்டங்களை பிரித்திருக்கிறது. சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் ஒரு தொழுபவனுடைய விருப்பத்திலே அதை விட்டிருக்கிறது. ஆனால் கொடுக்கப்படக்கூடிய கூலியில் பெரும் வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா காயிமன் ஃபஹுவ அஃதல். நஃபலான சுன்னத்தான தொழுகைகளை ஒருவர் நின்று கொண்டு தொழுவார் என்றிருந்தால் அதுதான் அவருக்கு ஏற்றமானது. வமன் ஸல்லா காயிதன் ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காயிம். யாராவது அந்த தொழுகைகளை அமர்ந்து கொண்டு தொழுவார்கள் என்றிருந்தால் அந்த தொழுகை, அந்த சுன்னத்தான தொழுகைகளுக்கு நின்று கொண்டு தொழுகிருந்தால் கொடுக்கப்படக்கூடிய கூலியை விட அரைவாசி குறைக்கப்பட்டு அரைவாசி கூலிதான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஃபர்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் ஃபர்தான தொழுகைகள் எப்படி கடமையாக இருக்கிறதோ அதுபோல அந்த தொழுகைகளில் நின்று தொழுவது என்பது தனியான கடமை, தனியான ஒரு ருக்குனாக இருக்கிறது. சுஜூத் இல்லாத தொழுகை இல்லை, ருக்கு இல்லாத தொழுகை இல்லை, அவையெல்லாம் அர்கான்கள் தொழுகையுடைய. அதுபோல ஃபர்தான தொழுகைகளில் நின்று தொழுவது என்பது அந்த தொழுகையுடைய ருக்குன், கட்டாய கடமை. அது செய்யவில்லையானால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத் பி பவாசீர், எனக்கு மூல நோய் ஏற்பட்டிருந்தது, பைல்ஸ் ஏற்பட்டிருந்தது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று என்னுடைய தொழுகையை பற்றி விசாரித்தேன், கேட்டேன். சொன்னார்கள், இம்ரான் ஸல்லி காயிமன் ஃபஇல்லம் தஸ்தத்இ ஃபகாயிதன், நீங்கள் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும். உங்களுடைய நோய் அதிகரித்து நின்று கொண்டு தொழ முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் ஃபர்தான தொழுகைகளை உங்களுக்கு அமர்ந்து கொண்டு தொழலாம். அதற்கும் முடியாது போய்விட்டால் ஃபஇல்லம் தஸ்தத்இ ஃபஅலா ஜம், அப்படியும் முடியாமல் போய்விட்டால் உங்களுக்கு நிலத்திலே சாய்ந்து கொண்டு தொழலாம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஃபர்தான தொழுகைகளில் நின்று கொள்ள முடியாதவர்கள் அல்லது அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சங்கடத்துக்குரியவர்களை நான்கு வகையினர்களாக பிரிக்கலாம். ஒரு நோயாளி அந்த சலுகைகளை எடுக்க விரும்பும் பொழுது நான் எந்த வகையை சார்ந்தவன் என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான்கு வகையினர்களாக பிரிக்கலாம். நான்கு வகையினர்களுக்கும் தனியான சட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது ஒரு சாரார், அவர்களுக்கு ருக்குவாயை பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது. மற்றவர்கள் வளைவது போல முதுகை வளைத்து முழுமையாக ருக்கு செய்ய முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ருக்குவை எப்படி செய்ய வேண்டும்? முழுமையாக ஒருவருக்கு ருக்கு செய்ய முடியாது என்றிருந்தால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி, இடுப்பிலே, முதுகிலே அல்லது கழுத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களின் காரணத்தினால் முழுமையாக வளைய முடியாது என்றிருந்தால் இவருடைய ருக்கு எப்படி அமைய வேண்டும்? ருக்குடைய நேரம் வரும், நின்று கொண்டு தொழுவார். ருக்குடைய நேரம் வரும் பொழுது தன்னால் எவ்வளவு குனிய முடியுமோ, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அவர் முதுகை வளைத்து குனிய வேண்டும். ருக்குடைய ஆரம்பம் முதுகு வளைவதிலிருந்து ஏற்படுகிறது. எவ்வளவு முதுகை கொஞ்சமாவது வளைக்க முடியுமாக இருந்தால் அவர் முதுகை வளைக்க வேண்டும். அப்படி கூட முதுகை வளைக்கவே முடியாது என்று சொன்னால் இவர் ருக்குடைய நேரம் வரும் பொழுது நேராக நின்று கொண்டு ருக்குடைய நீயத்தில் தன்னுடைய கழுத்தை மட்டும் வளைப்பார். கழுத்தை கூட வளைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவர் நின்று கொண்டு தன்னுடைய கண்களால், ருக்குடைய நேரம் வரும் பொழுது கண்களால் சைகை செய்வார். மனதுக்குள்ளே தான் ருக்கு செய்கிறேன் என்று அவர் நினைத்துக் கொண்டால் சரி. இவர்கள்தான் முதலாவது சாரார். இவர்களுக்குரிய சட்டம் இதுதான். இப்படி இருக்கும் பொழுது ஒருவர் தனக்கு முழுமையாக ருக்கு செய்ய முடியாது என்பதற்காக ருக்குடைய நேரம் வரும் பொழுது கீழே அமர்ந்து கொண்டால் இவர் நிற்கவும் இல்லை, ருக்கு செய்யவும் இல்லை. இரண்டாவது சாரார் சுஜூதை முழுமையாக செய்ய முடியாதவர்கள், அவர்களால் சுஜூதுக்கு போய்கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ருக்குவுக்கு பிறகு சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது ருக்குவுக்காக வளைந்தது போல இவர் அதைவிட முடியுமான அளவு கொஞ்சம் கூடுதலாக தன்னுடைய முதுகை வளைப்பார். நின்று கொண்டே முதுகை வளைக்க வேண்டும். முதுகை வளைக்க முடியாது என்றிருந்தால் ருக்குவுக்கு கழுத்தை வளைத்தது போல கழுத்தை வளைத்துக் கொள்வார். அது கூட வளைக்க முடியாது என்றால் சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது தங்களுடைய கைகள் மூலமாக, கண்கள் மூலமாக சைகை செய்து சுஜூது செய்வார். அதுதான் அவருடைய சுஜூத். இப்படிப்பட்ட ஒருவர் தனக்கு சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது அமர்ந்து கொண்டால் இவர் சுஜூது செய்தவராக கருதப்பட மாட்டார். சுஜூதுக்காக அமர்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த இரண்டு சாராரும் தொழுகையில், இந்த இரண்டு சாரார் ருக்கு செய்ய முடியாதவர்கள், முழுமையாக சுஜூது செய்ய முடியாதவர்கள், இவர்களுக்கு தொழுகையில் இடைநடுவில் அதற்காக அமர வேண்டிய தேவையே ஏற்பட மாட்டாது. மூன்றாவது சாரார் அமைதியாக நிலையாக நிற்க முடியாதவர்கள், பெரும்பாலும் இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய மஸ்ஜிதுகளில் நூற்றுக்கு ஒரு வீதம் கூட நாங்கள் காண்பதில்லை. அதாவது அவர்களால் தம்முடைய கால்களில் நேராக நிற்கவே முடியாது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், கடுமையான வயிற்று வலி, கடுமையான தலைவலி அல்லது கால்களில் பலம் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட வேறு பல நோய்களாக இருக்கலாம், நோயின் காரணத்தினால் அமைதியாக நிற்க முடியாது என்ற நிலை இருந்தால் இப்படிப்பட்டவர்களுக்கு அமர்ந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. பரதான தொழுகைகளில் இவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். பிறகு எப்படி அமைய வேண்டும், எப்படி அமர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய இருப்பு எப்படி அமைய வேண்டும், அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. முதல் கட்டமாக அவர்கள் தொழுகையுடைய இரண்டு இருப்புகள் இருக்கின்றன. தொழுகையில இரண்டு இருப்புகள் மட்டும்தான் இருக்கின்றன, தொழுகையுடைய இருப்புகள். முதலாவது அத்தஹையாத்திலே நாங்கள் அமரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த இருப்பு, இரண்டாவது அத்தஹையாத்துடைய இருப்பு. இந்த இரண்டு இருப்புகளுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு இருப்புகளில் ஒரு இருப்பில் உட்கார முடியுமாக இருந்தால் அப்படி அமர்ந்து கொள்வார். அப்படி அமர்ந்து கொள்ள முடியாது, கால்களை மடிக்க முடியாது என்றிருந்தால் அப்படிப்பட்டவருக்கு சம்மானமிட்டு அமர்ந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படியும் அமர்ந்து கொள்ள முடியாது என்றால் நிலத்திலே உட்கார்ந்து தன்னுடைய இரண்டு கால்களையோ ஒரு கால்களையோ முன்னால் நீட்டி அமர்ந்து கொள்ளலாம். அப்படி கூட முடியாது என்றிருந்தால் உயரமான ஒரு பொருளிலே, அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய ஸ்டூலாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய கதிரையாக இருக்கலாம், இப்பொழுது கடைசி கட்டமாக அவர் அப்படிப்பட்ட ஒன்றிலே அமர்ந்து கொள்ளலாம். முதலிடம் கொடுக்க வேண்டும் பூமியில் அமர்வதற்கு. காரணம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்களில் அமர்ந்து தொழ வேண்டிய நிலை வந்த பொழுது பூமியில் நிலத்தில் உட்கார்ந்துதான் தொழுதிருக்கிறார்கள். ஒரு தடவை குதிரை சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து விட்டவர்களுக்கு கீழே விழுந்து விட்டார்கள், அவர்களுக்கு இடுப்பிலே ஒரு வலி ஏற்பட்டிருந்தது. அந்த நாட்களில் அவர்கள் நிலத்திலே அமர்ந்து கொண்டு தொழுதிருக்கிறார்கள். கடைசி நாட்கள், வாழ்க்கையுடைய கடைசி நாட்கள், சக்ராத்துடைய அந்த வருத்தத்திலே அந்த நோயிலே இருக்கும் பொழுது மிக கடுமையான காய்ச்சல், நடந்து கொண்டு வந்து கொள்ள முடியாது. இரண்டு சஹாபாக்களுடைய தோள்களில் கைகளை ஊண்டிக் கொண்டு வந்தவர்கள் நேராக முன்சஃப்புக்கு வந்து முன்சஃப்பிலே நிலத்திலே அமர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு போர்களுக்கும் பின்னாலும் சஹாபாக்களில் பெரும் கூட்டத்தினர் பெரும் பெரும் காயங்களுடன் வந்திருப்பார்கள் மஸ்ஜிதுக்கு. ஆனால் அவர்கள் அனைவருமே நிலத்தில் தான் உட்கார வேண்டியிருந்தால் நிலத்தில் தான் உட்கார்ந்து அவர்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். யாரும் நினைக்க கூடாது அந்த காலத்திலே இப்படிப்பட்ட வசதிகள் கதிரைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். நாம் பாவிக்கிறதை விடவும் தரமான கதிரைகள் அந்த காலங்களில் இருந்திருக்கின்றன. சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத் வந்திருக்கிறது, ஒருவர் வந்தார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி மிம்மா அல்லமகல்லாஹ், எனக்கு மார்க்கத்தை சொல்லி தாருங்கள் என்று சொல்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கதிரையே கொண்டு வாருங்கள். இந்த அறிவிப்பை அறிவிப்பு செய்யக்கூடியவர் சொல்கிறார், ஃபஉதிய பிகுர்சியின் ஹஸிப்து கவாயிமஹு மின் ஹதீத், அந்த நேரத்தில் ஒரு கதிரை மஸ்ஜிதுக்கு கொண்டு வரப்பட்டது, அதனுடைய கால்கள் இரும்பால் செய்யப்பட்டிருப்பதாக நான் நினைத்தேன் என்று சொல்கிறார். நல்ல கதிரைகள் இருந்தன, மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே இருந்தன, ஆனாலும் அவர்கள் பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மூணாவது சாரார், நிற்க முடியாதவர்கள். நான்காவது சாரார், அவர்கள் நிற்கலாம், ருக்கு செய்யலாம், சுஜூதும் செய்யலாம், ஆனால் அவர்களால் அத்தஹையா தோதும் பொழுது, தஷஹு தோதும் பொழுது முறையாக நிலத்திலே உட்கார்ந்து கொள்ள முடியாதவர்கள். அவர்கள் எப்படி அவர்கள் அமர வேண்டும்? ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னது போல இப்படித்தான் அமர வேண்டும் என்பதல்ல. அத்தஹையாத்துடைய இருப்புகளில் அமர முடியுமாக இருந்தால் அப்படி அமர்ந்து கொள்வார், அதற்கு முடியாது என்றிருந்தால் சம்மானமிட்டு அமர்ந்து கொள்வார், இல்லை அதுவும் முடியாது என்றிருந்தால் கால்களை நீட்டி அமர்ந்து கொள்ளலாம். அதுவும் முடியாது என்றிருந்தால் உயரமான ஒரு பொருளிலே அமர்ந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலங்களில் அல்லது வயோதிபர்களாக இருக்கிறவர்கள் தன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு கூட்டத்தினர்களில் நான் எந்த கூட்டத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன்? தனக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் ஒரு வைத்தியரிடத்திலே போய் தன்னுடைய நிலைகளை சொல்லி அபிப்பிராயங்களை எடுத்துக்கொள்வது போல நோய்வாய்ப்பட்டிருக்கிற சங்கடத்துக்குரியவர்கள் ஒரு ஆலிமை சந்தித்து அவரிடத்திலே தன்னை பற்றி சொல்ல வேண்டும். என்னுடைய கால்களை எனக்கு இவ்வளவுதான் வளைக்கலாம், எனக்கு இப்படிதான் உட்காரலாம். தன்னுடைய நிலைகளை சொல்லி நான் எப்படி என்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக மஸ்ஜிதுகளை அமைப்பதற்கு எப்படி மார்க்கத்திலே சட்டங்களும் ஒழுங்குகளும் இருக்கிறதோ, மஸ்ஜிதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் மார்க்கத்தில் வழிகாட்டல் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது. இந்த மிம்பருக்கு எத்தனை படிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஷரியாவிலே மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதுடைய சுவர்கள் எப்படி அமைய வேண்டும், மஸ்ஜிதுடைய சஜ்ஜாதாக்கள் பாய்கள் எப்படி அமைய வேண்டும், மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள்ளே ஹவுதுகள் அமைக்கலாமா, டாய்லெட்டுகள் அமைக்கலாமா, மேல் மாடிகளில் மஸ்ஜிதுக்குள்ளே அறைகளை ரூம்ஸ்களை மறைக்கலாமா, மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. இதற்குள்ளே செருப்புகளை கொண்டு வரலாமா, மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்குமே சட்டம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மஸ்ஜிதுகளுக்குள்ளே சங்கடமானவர்களுக்கு, வயோதிபர்களுக்கு, நிர்பந்தமானவர்களுக்கு அமர்வதற்காக கதிரைகளை நிர்பந்தமாக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றால் அதற்கு சட்டம் இல்லாமலா போக போகிறது? மஸ்ஜிதுக்கு வரும், மஸ்ஜிதுகளுக்கு வரக்கூடியவர்களில் உண்மையிலேயே சில சங்கடத்துக்குரியவர்கள், நோயாளிகள் வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மஸ்ஜிதுகளின் மஸ்ஜிதுகளால் கதிரைகளுக்குரிய ஏற்பாடு செய்வதாக இருந்தால் அது எப்படி செய்ய வேண்டும், உலமாக்களுடைய அழகான வழிகாட்டல்கள் இருக்கிறது. முதலாவது, நோயாளி மஸ்ஜிதுக்குள் வரட்டும், வந்ததற்கு பின்னால் அவருக்கு ஏதோ இடத்திலே அந்த ஏற்பாடு, சிறிய கதிரைகள் ஸ்டூல்கள் எங்காவது இருக்கும், ஏதாவது ஒரு மூலையிலே வைக்கப்பட்டிருக்கட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அறையிலே இருக்கட்டும், தேவையானவர்கள் அதை எடுத்து தேவையான இடத்திலே போட்டுவிட்டு தொழுதுவிட்டு அவர்கள் திரும்பி சென்று விடலாம். பல மஸ்ஜிதுகளில் நாங்கள் பார்க்கிறோம், மஸ்ஜிதுகளில் ஒரு பகுதியை அப்படியே ஆசனங்களுக்காக, கதிரைகளுக்காக ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த உம்மத்துடைய சரித்திரத்துக்கு இப்பொழுது 1430 வருஷங்கள் கழிந்து விட்டன. இந்த சரித்திரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தில் இந்த ஒரு முறையை எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் யாரும் காணவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றை எங்களுடைய மஸ்ஜிதுகளுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஊர்வாசிகளாக இருக்கலாம், அல்லது நாம் நம்முடைய பரிபாலனத்துக்கு கீழே மஸ்ஜித் இருக்கலாம், ஆனாலும் நமக்கு என்று சொல்லி பூர்த்தியான அதிகாரம் மஸ்ஜிதுகளிலே கிடைக்க மாட்டாது. மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு எல்லையை தாண்ட முடியாது. இந்த மஸ்ஜிதுகள் யாருக்கும் சொந்தமானவைகள் அல்ல, இவை அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. நமக்கு எவ்வளவுதான் அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரம் ஒரு தூரம் வரைக்கும் தான் செல்லுபடியாகும். ஒரு ஊர்க்காரர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மஸ்ஜிதில் முன்சஃபிலே நாங்கள் தான் நிற்போம், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் யாரும் முன்சஃபுக்கு வர முடியாது என்று சட்டம் போட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. நிர்வகிக்கக்கூடியவர்கள் வரக்கூடியவர்களை பிரிக்க முடியாது. செல்வந்தர்கள் முன்னால வாங்க, ஏழைகள் அங்க இருங்க, இங்க இருங்க, சிறுவர்கள் தனியாக போங்க, பெரியவர்கள் தனியாக இருங்க, நோயாளிகள் தனியாக அமர வேண்டும், சோதனைகள் தனியாக அமர வேண்டும், இப்படி பிரிப்பதற்குரிய அதிகாரம் நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு கூட கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் சில நியாயங்களை முன்வைப்போம், நாங்கள் இப்படி செய்து வைத்திருக்கிறதுக்கு இதுதான் நியாயம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நியாயங்கள் எங்களுடைய ஆபீஸ்களில் செல்லுபடியாகலாம், எங்களுடைய கம்பெனிகளில் செல்லுபடியாகலாம், ஆனால் மஸ்ஜிதுக்குள்ளே நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நியாயங்கள் அது சரியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயங்கள் அல்ல. மஸ்ஜிதுக்குள்ளே ஒன்றை கொண்டு வருவது லேசு, பிறகு அதை இல்லாமலாக்க போகும் பொழுது கடினமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம். எத்தனையோ மஸ்ஜிதுகளில் சண்டைகள் வந்திருக்கின்றன. கொண்டு வந்த கதிரையை வெளியேற்ற போய் பலர் மஸ்ஜிதையும் நிர்வாகத்தையும் தொழுகையாளிகளையும் பகைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நிர்வாகங்களாக இருக்கலாம், தொழுகையாளிகளாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குறிப்பாக கொழும்பில் உள்ள மஸ்ஜிதுகள்ல இருக்கக்கூடியவர்கள் பிரதானமாக இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கிலே இதைவிடவும் ஒரு கஷ்டமான நிலைக்கு நாங்கள் போய் சேர்ந்து விடுவோம். சில மஸ்ஜிதுகளை போய் பார்த்தால் ஏதோ அந்நிய ஆலயங்களை போல மாறிக்கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏதோ ஒரு வகுப்பு நடைபெறப் போகிறது என்று என்ன நினைக்கிறது? இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது. ஒவ்வொருவரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மார்க்கம் இது சம்பந்தமாக என்ன அழகிய முறையை காட்டுகிறதோ அதிலே சிறந்த முறையை நாங்கள் கடைபிடிக்க தயார். நிர்வாகங்களும் இந்த முடிவுக்கு வருவோம், தொழுகையாளிகள் ஒவ்வொருவரும் இந்த முடிவுக்கு வருவோம். மார்க்கம் எனக்கு இந்த முறையை தான் காட்டுகிறது என்றால் அதை விட எனக்கு வேறு வழி இல்லை, நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். இந்த முடிவுக்கு ஒவ்வொருவரும் வந்துவிட்டால் மஸ்ஜிதுகளில் நாங்கள் சண்டை செய்து கொள்ள வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட மாட்டாது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் தொழுகையிலே எப்படி முக்கியத்துவம் செலுத்தி அந்த தொழுகைகளை நிறைவேற்றுகிறோமோ அதே போன்று அந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலும் அதைவிட கூடுதலாக நாங்கள் அக்கறை காட்ட வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மார்க்கத்தை சரியாக புரிந்து செயல்படக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.